அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூலை மாதம் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமீளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் மீதான ஊழல் புகார்களை பதிவு செய்ய இருந்த தடையை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று நீக்கியுள்ளது பற்றிய செய்தி.
யார் வந்து ஊழல் செய்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுவார்கள் என்பதை இந்த நீதிமன்ற தீர்ப்பு உறுதிப்படுத்தியுள்ளது.
இலங்கையில் உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்லாவுக்கும் அனைத்து பல்கலைக்கழக முஸ்லிம் மாணவர்கள் ஒன்றியத்திற்கும் இடையில் ஏற்பட்ட சந்திப்பு பற்றிய பேட்டி.
சில பல்கலைக்கழகங்களில் கொள்கையறை வசதிகள் எதுவும் ஏற்படுத்தி கொடுக்கப்படுவதில்லை. அந்த விடயம் சம்பந்தமாகவும் உயர்கல்வி அமைச்சருக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் வேண்டுகோள் விடுத்தோம்.
இன்ன பிற செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழிலம் பருதி.
ஆஸ்திரியாவில் வலதுசாரி சுதந்திர கட்சி தொடுத்த வழக்கை ஏற்றுக்கொண்டு மே மாதம் நடத்திய அதிபர் தேர்தலை மீண்டும் நடத்த ஆஸ்திரியாவின் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. அரசியல் சாசன நீதிமன்றத்தால் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் தேர்தல் விதிகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என கூறப்படுகிறது என்று சுதந்திர கட்சியின் வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். தபால் வாக்குகள் எண்ணப்பட்டதில் பெரும் முறைகேடு நடைபெற்றதாக சுதந்திர கட்சி கூறியிருந்தது.
தசாப்தத்தின் இறுதியில் உபரி வரவு செலவு திட்டம் ஒன்றை நடத்த திட்டமிட்டிருந்த பிரிட்டிஷ் அரசு அதனை கைவிட்டுள்ளது. மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பின் முடிவை தொடர்ந்து பொருளாதாரம் குறித்து ஏற்பட்டுள்ள அச்சங்கள் காரணமாக இது கைவிடப்பட்டதாக நிதியமைச்சர் ஜார்ஜ் ஆஸ்போன் கூறியுள்ளார். இந்த மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பில் பெரும்பான்மையான மக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேற வேண்டும் என்று வாக்களித்திருந்தனர். 2020க்குள் அரசு செலவினங்களை காட்டிலும் வரி வருவாயை அதிகப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது.
பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலக வேண்டும் என்று பரப்புரை செய்த தலைவர்களில் ஒருவரான மைக்கேல் கோவ் கன்சர்வேட் கட்சியின் அடுத்த தலைவராகவும் பிரதமராகவும் வருவதற்கு போட்டியிடப் போகும் நிலையில் தனது தேர்தலுக்கான கொள்கை திட்டத்தை வெளியிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வருகின்ற கட்டுப்பாடற்ற குடியேற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர அவர் உறுதியளித்துள்ளார். பெரிய வர்த்தகத்திற்கும் அதிக ஊதியம் பெறும் செயல் அதிகாரிகளுக்கும் மட்டுமே உதவி செய்யாத வகையில் பிரிட்டனின் பொருளாதார அமைப்பில் சீர்திருத்தங்களை கொண்டுவர வழிகளை ஆராய்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். உள்துறை அமைச்சர் தெரசா மே உட்பட பல கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக மைக்கேல் கேவ் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது.
சோம் போரின் நூற்றாண்டை குறிக்கும் வகையில் பிரான்சில் நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் பிரிட்டிஷ் அரச குடும்ப உறுப்பினர்கள், பிரான்ஸ் அதிபர் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதல் உலகப் போர் தொடங்கி 100 ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாக நடந்த பல நினைவு அஞ்சலி நிகழ்ச்சிகளில் தீபியல் நினைவு மண்டபத்தில் நடந்த இந்த நிகழ்வும் ஒன்று. இந்த நினைவஞ்சலி கூட்டத்தில் போரில் பலியானவர்களுக்காக லாரன்ஸ் பினியனின் ஃபார் த ஃபாலன் என்ற கவிதையின் வரிகள் ஒலுக்கிவிடப்பட்டன. முதல் உலக போரின் போது நடந்த இந்த சோ மோதலில் மட்டும் 5 மாதங்களில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர்.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேற வாக்களித்ததை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள விளைவுகளையும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழையும் குடியேறிகள் குறித்த கேள்விகளையும் தனது நாட்டின் 6 மாத கால ஐரோப்பிய ஒன்றிய தலைமையின் போது அதிகம் எதிர்பார்ப்பதாக ஸ்லோவாக்கிய பிரதமர் ராபர்ட் பீகோ தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பதவியை சுழற்சி முறையில் முதன்முறையாக ஸ்லோவாக்கியா பெற்றுள்ள நிலையில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஜான் கிளாட் யங்கருடன் கூட்டாக பங்கேற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பீகோ இவ்வாறு பேசினார்.
ஜெர்மானிய நகரான கலோனின் மேயரை அவரை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 1 நாளைக்கு முன்னர் கொலை செய்ய முயற்சித்த ஒருவருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கடைசி நாள் பரப்புரையின் போது ஹென்ரியட்டே ரெக்கர் கத்தியால் தாக்கப்பட்டு கடும் காயமடைந்தார்.
செய்தியரங்கில் முதலாவதாக தமிழக கண்ணோட்டம். தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் மீது ஊழல் புகார் சுமத்தப்பட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்ய இருந்த தடை இன்று நீக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எனது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் பட்சத்தில் கண்காணிப்பு ஆணையத்தின் அனுமதியை பெற்றே நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. எல்லா அரசு ஊழியர்களும் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுவதை இந்த தீர்ப்பு உறுதி செய்திருப்பதாக கூறுகிறார் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்த வழக்கறிஞர் புகழேந்தி.
இனிமேல் வந்து இது போன்ற உயர் அதிகாரிகள் மீது கொடுக்கப்படும் புகார் மீது உடனடியாக விசாரணை தொடங்கப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும். யார் வந்து ஊழல் செய்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுவார்கள் என்பதை இந்த நீதிமன்ற தீர்ப்பு உறுதிப்படுத்தியுள்ளது.
தமிழக அரசு கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதியன்று அரசாணை ஒன்றை வெளியிட்டது. ஊழியர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையால் வெளியிடப்பட்ட அந்த அரசாணையில் எந்த அரசு ஊழியர் மீதாவது லஞ்ச ஊழல் புகார் பெறப்பட்டால் அதனை விசாரிக்க வேண்டிய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் அந்த புகாரை கண்காணிப்பு ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் கண்காணிப்பு ஆணையம் அது தொடர்பாக அரசின் பரிந்துரையை பெற்று முடிவெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. மத்திய அரசில் இணைச் செயலாளர் மற்றும் அதற்கு மேல்நிலையில் இருக்கும் அதிகாரிகள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஊழல் புகார்கள் வந்தால் அதனை மத்திய அரசின் அனுமதியை பெற்றே விசாரிக்க வேண்டுமென்ற மத்திய அரசின் உத்தரவு அரசியல் சாசனத்திற்கு முரணானது என ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. கீழ்நிலை ஊழியர்கள் அரசின் அனுமதியை பெறாமல் விசாரிக்கப்படும் நிலையில் இம்மாதிரி பாரபட்சம் காட்டப்படுவது ஏன் என நீதிமன்றம் கேட்டிருந்தது. இந்த நிலையில் ஊழல் புகார்கள் குறித்த விவகாரத்தில் எல்லா அரசு ஊழியர்களையும் ஒரே விதமாக நடத்துவதற்கு ஏதுவாக இந்த முடிவை எடுத்திருப்பதாக தமிழக அரசு தன் அரசாணையில் கூறியிருந்தது. ஊழல் புகார் குறித்த விவகாரத்தில் எல்லா அரசு ஊழியர்களையும் சமமாக நடத்த விரும்பினால் உயர் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும் சலுகையை ரத்து செய்யாமல் கீழ்நிலை ஊழியர்களுக்கும் இதனை விரிவுபடுத்துவது ஏன் என அரசியல் கட்சித் தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த அரசாணையை எதிர்த்து வழக்கறிஞர் புகழேந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு ஊழியர்கள் மீது புகார் வந்தால் அவை உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசு தரப்பு வாதிட்டது. தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கியது. தமிழ்நாடு அரசின் அரசாணை ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றாலும் லோக் ஆயுக்தா சட்டத்தை கொண்டு வருவதே ஊழலை எதிர்கொள்ள சிறந்த வழி என்கிறார் சட்ட பஞ்சாயத்து அமைப்பின் தலைவரான சிவ இளங்கோ.
இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இது வந்து யார வந்து நம்ம வந்து ஒரு இந்த தலைமைச் செயலாளர் மேலே புகார் கொடுத்தா இன்னைக்கு வந்து விஜிலன்ஸ் கமிஷனரா இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தாக்கா இவரு தான் தலைமைச் செயலாளராக இருக்கிறார். இப்ப அவருடைய அவரு மேல புகார் கொடுத்தா அவருகிட்டே உங்களை விசாரிக்கலாமான்னு கேக்குறது வந்து எந்த வகையில அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முன்னிலிருந்து இது வந்து எதிர்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான தீர்வு நாங்க பாக்குறது என்னன்னாக்கா லோக் ஆயுக்தா கொண்டாடணும். லோக் ஆயுக்தான் கீழே வந்து இந்த டிவிஎஸ்சி ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொண்டாடணும். கொண்டாடுதான் இது வந்து
தமிழக அரசின் அரசாணை ரத்து செய்யப்பட்டிருப்பதால் அரசின் உயர் அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், அரசியல் பதவியில் உள்ளவர்கள் மீது புகார்கள் கொடுக்கப்படும் பட்சத்தில் அதனை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பகம் நேரடியாக விசாரிக்க முடியும்.
முரளிதரன். திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணு பிரியா தற்கொலை குறித்த வழக்கை சிபிஐ விசாரிக்க இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் முரளிதரன்.
நாமக்கல் மாவட்டத்தின் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக இருந்த விஷ்ணு பிரியா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் விவகாரத்தை மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தின் டிஎஸ்பியாக இருந்து வந்த விஷ்ணு பிரியாவின் சடலம் 2015 செப்டம்பர் மாதம் 18 அவரது வீட்டில் தூக்கிலிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது. இந்த வழக்கை மாநில அரசின் சிபிசிஐடி எனப்படும் குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை விசாரித்து வந்தது. உயர் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாகவே விஷ்ணு பிரியா தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் கூறிய விஷ்ணு பிரியாவின் தந்தை ரவி வழக்கை மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டுமென கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். முன்னதாக இந்த வழக்கு தனி நீதிபதி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது சிபிசிஐடி விசாரணையே போதுமென வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து விஷ்ணு பிரியாவின் தந்தை மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கில் விசாரணை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாகவும் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் குளுபாடி ரமேஷ், முரளிதரன் அடங்கிய அமர்வு வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. 3 வழக்கை முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். இந்த தீர்ப்பு குறித்து பிபிசியிடம் பேசிய மரணமடைந்த விஷ்ணு பிரியாவின் தந்தை ரவி, விஷ்ணு பிரியாவின் தந்தை ரவி. பொறியியல் கல்லூரி மாணவராக இருந்த கோகுல்ராஜ் என்பவர் ஆணவ கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தை விஷ்ணு பிரியா விசாரித்து வந்த நிலையில் அவர் மர்மமான முறையில் மரணமடைந்ததால் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது.
முரளிதரன். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லாவுக்கும் அனைத்து பல்கலைக்கழக முஸ்லிம் மாணவர்கள் ஒன்றியத்துக்கும் இடையில் சந்திப்பு நடந்தது. இதில் பேசப்பட்ட விவரங்கள் பற்றி மாணவர்கள் ஒன்றியத்தின் தலைவரான ஆசிக் அகமதை தொடர்பு கொண்டு கேட்டார் எமது செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
தெற்கில் உள்ள சில பல்கலைக்கழகங்களில் முஸ்லிம் மாணவர்கள் சுற்றுப்புறங்களில் தமது அன்றாட தொழுகை நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான பள்ளிவாசல்கள் காணப்படாத இடத்து பல்கலைக்கழகங்களின் உள்ளும் தமது தொழுகை நடவடிக்கைகளை ஈடுபடுத்த முடியாத சூழ்நிலையில் காணப்படுகின்றனர். இதற்கு காரணம் சில பல்கலைக்கழகங்களில் தொழுகை அறை வசதிகள் எதுவும் ஏற்படுத்தி கொடுக்கப்படுவதில்லை. அந்த விடயம் சம்பந்தமாகவும் உயர்கல்வி அமைச்சருக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் வேண்டுகோள் விடுத்தோம். அது சம்பந்தமாக குறித்த பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அறிவித்தல் வழங்கப்படும் என்று எங்களுக்கு தெரிவித்தாங்க. அடுத்த கோரிக்கை வந்து பரீட்சைக்கான டைம் டேபிள். பிரதானமாக வெள்ளிக்கிழமை நாட்களில் எங்களது வாராந்த ஜும்மா தொழுகை காரணமாக எங்களுக்கு சுமார் ஒரு மணித்தளத்துக்கு அதிகமான நேரம் பள்ளிவாசல் ஒன்றுக்கு செல்வதற்காக தேவைப்படுகின்றது. எனினும் பல்கலைக்கழகங்கள் தமது பரீட்சை நேர அட்டவணையை தயாரிக்கும் போது இந்த விடயங்களை கவனத்தில் கொள்வதில்லை. நண்பகல் 12 மணி தொடக்கம் நண்பகல் 2 மணி வரையான காலப்பகுதியை எங்களுக்காக ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொண்டோம். அதை ஏற்றுக்கொண்ட கல்வி அமைச்சர் அவர்கள் உடனடியாக எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரு சுற்றுநிர்வாகம் மூலமாக இந்த விடயத்தை அறிவிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உயர்கல்வி அமைச்சர் பரிந்துரை விடுத்தார்.
குறிப்பாக ரம்ளான் பண்டிகை காலத்தில் கூட சில பல்கலைக்கழகங்களில் பரீட்சைகள் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. இது பற்றி அங்கு பேசப்பட்டதா?
இம்முறை பரீட்சை கால அட்டவணைகளில் சில பல்கலைக்கழகங்களில் நோன்பு பெருநாள் தினத்தின் முந்தைய பிந்திய தினங்களில் பரீட்சைகள் போடப்பட்டுள்ளன. எனினும் பிறை கணக்கில் முஸ்லிம்களின் திருநாள் நிச்சயிக்கப்படுவதால் முடியுமானால் அதுக்கு முந்தைய மற்றும் பிந்திய தினங்களில் பரீட்சைகளை நடாத்தாமல் இருக்குமாறும் வேண்டிக் கொண்டார்கள். இதற்கு பதிலளித்த பல்கலைக்கழக மாநில ஆணைக்குழுவின் உபத்தலைவர் உடனடியாக ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு அடுத்த வருடம் முதல் இவ்வாறான சலுகைகளை ஏற்படுத்தி தர முயற்சிப்பதாக தெரிவித்தார்.
பேசப்பட்ட விடயங்களை பொறுத்தவரை மத ரீதியான பிரச்சினைகள் தான் அங்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த பிரச்சினைகளை மத ரீதியான பாகுபாடு அல்லது புறக்கணிப்பு என்று கருத முடியுமா?
கலந்துரையாடலுக்கு எடுத்துக்கொண்ட சில விடயங்கள் நீண்ட காலமாக எவ்வித தீர்மானமும் இல்லாமல் இதுவரை தீர்வு காணப்படாத பிரச்சனையாக காணப்பட்டதன் காரணமாகவே உயர்கல்வி அமைச்சரிடம் நாங்கள் இது சம்பந்தமாக தெரிவித்திருந்தோம்.
ஆர். உதயகுமார். இலங்கையில் கடந்த 6 மாதங்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மனுக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அது குறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன்படி இந்த ஆண்டின் சம்பந்தப்பட்ட காலப்பகுதிக்குள் 219 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2015 ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்குள் அந்த எண்ணிக்கை 178 காணப்பட்டது. மகிந்த ராஜபக்ஷ ஆட்சியின் இறுதி ஆண்டான 2014 ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்குள் தாக்கல் செய்யப்பட்ட மொத்த மனுக்களின் எண்ணிக்கை 142 மேலும் வீழ்ச்சி கண்டமை குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கருத்துக்களை தெரிவித்த சிரேஷ்ட வழக்கறிஞர் கே எஸ் ரத்னவேல், இந்த அதிகரிப்பின் மூலம் நீதிமன்றங்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை அதிகரித்துள்ளதை காண்பிப்பதாக சிலர் தெரிவிக்கும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தெரிவித்தார். ஒரு ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இவ்வாறு தாக்கல் செய்யப்படும் மனுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது வளமையாக நடைபெறும் ஒரு நிகழ்வென்றும் வழக்கறிஞர் கே எஸ் ரத்னவேல் தெரிவித்தார்.
வழக்குகள் எண்ணிக்கை அதிகரித்து வந்து இயற்கையாகவே நடக்கக்கூடிய, அதாவது ஒரு ஆட்சி மாற்றத்தின் பிறகு பல பல முறைப்பாடுகள் பெருத்த எண்ணிக்கையில் வருவது மிகவும் சகஜம். இதற்கு நாங்கள் காரிய காரணங்கள் கட்டிட்டு நீதிமன்றங்கள் நீதிமன்றத்தின் சுயாதீனமாக இருக்கிறது, மக்கள் அல்லது மக்களுக்கு நீதிமன்றத்தின் நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது என்று நாங்கள் திட்டவட்டமா என்று கூறவே முடியாது.
தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் மனித உரிமை மீறல்கள் அதிகரித்துள்ளதை இந்த எண்ணிக்கை அதிகரிப்பின் மூலம் காண்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படும் கருத்து குறித்து கேட்டபோது,
புதிய ஆட்சி வந்து அது ஆட்கள் மாறியிருக்கிற வழி இந்த ஆட்சி மாற்றத்தால் வேறொன்றும் நிகழவில்லை எனவும், மக்களின் மீது இந்த துறைகள் மீது கொண்டுள்ள அவநம்பிக்கை இன்னும் தொடர்கிறது.
இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்குள் போலீஸ் சுகாதார கல்வி ஆகிய துறைகளுக்கு எதிராக ஆகக்கூடிய மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கே எஸ் உதயகுமார். உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். நேற்றைய தினம் தமிழோசை நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடைசி 1 நிமிடம் நிகழ்ச்சியை ஒலிபரப்ப முடியவில்லை. தடங்களுக்கு வருந்துகிறோம். நன்றி. வணக்கம்.